நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். தமிழ் சமூகத்தில் புத்த சமயத்தை பின்பற்றுகின்றவர்களின் எண்ணிக்கை குறைவு என்ற பின்னணியில் தமிழ் சமூகத்தை சார்ந்த புத்த மதகுரு ஒருவரை ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் சந்தித்தது ஆச்சரியமாக இருந்தது. அவரோடு உரையாடியது வித்தியாசமான அனுபவத்தை தந்தது. பிரசாந்த் என்று முதலில் அழைக்கப்பட்ட அவர் இப்போது வந்தே சத்தவிகாரி என்று புத்த துறவியாக அறியப்படுகிறார். அவரை அவரது புத்த மடத்தில் அண்ணாமலை மகிழ்னன் அவருடன் சந்தித்து ரைசல் நீண்ட நேரம் உரையாடினார். அவர் வழங்கிய நேர்முகத்தின் முதற்பாகம் இது. வணக்கம் வந்தே சத்தவிகாரி ஐயா அவர்களே.
வணக்கம்.
நீங்க புத்த துறவியாக அல்லது புத்த மதகுருவாக அல்லது புத்த பிக்குவாக மாறுறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த வாழ்க்கையை கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன்.
கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஏன்னா வந்து ஒரு துறவு வாழ்க்கை எடுக்கும் போது அதுக்கு முன்னால் என்ன காசஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், என்ன வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கோம், என்ன ரீசனுக்காக துறவு வாழ்க்கை எடுக்கிறோன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து புத்தரும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ராஜ பரம்பரையில் பிறந்து அவ்வளோ வந்து ஒரு கம்ஃபர்ட்ஸு, ஒரு நல்ல மனைவி, குழந்தை எல்லாம் இருந்தும் அவர் வந்து துறவு வாழ்க்கையை எடுக்கிறார். நான் சென்னையில் பிறந்து சென்னையில் வளர்ந்தவன். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா வந்து கர்நாடகாவிலேருந்து வந்தார், எங்கள் அம்மா வந்து தமிழ். ஸோ என் தாய்மொழி பார்த்தீங்கன்னா தமிழ். ஸோ எனக்கு ரொம்ப பற்றுது ஆக்சுவலாக தமிழில் பார்த்தீங்கன்னா. இன்ஃபேக்ட் இன்னைய வரைக்கும் கூட என்னோடய தமிழ் டீச்சருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே தான் நான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக நான் வந்து துறவு வாழ்க்கை எடுக்கிறதுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நல்ல குடும்பத்தில் பிறந்து நான் வந்து ஒரு 2 வருஷம் விப்ரோவில் வந்து சீனியர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணி 25 வருஷம் வந்து என்னோடய சொந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, நானும் என்னோடய ஃபேமிலி லைஃப்பில் இருக்கும் போது என்னோடய மனைவி நாங்கள் 2 பேர் சேர்ந்து 25 வருஷம் அதை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் துறவு வாழ்க்கையை எடுத்தேன். நான் வந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பித்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் அதை க்ரோ பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்ற ரொம்ப ஒரு ஆசையில் தான் ஆரம்பித்தேன். அதே மாதிரி வந்து என்னோடய ஒரு கர்மான்னு தான் சொல்லணும். ஏன்னா கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, புத்திசாலிங்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் சக்ஸஸ் எல்லாருக்கும் வராது. எனக்கு அந்த சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ் நிறைய, அதாவது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கம்பெனியை தான் நான் அந்த டைமில் உருவாக்கினேன். ஏன்னா இந்தியாவில் வந்து நார்மலாக சர்வீசஸ் தான் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ஓவர் யூஎஸ் யூரோப் மாதிரி நிறைய இடத்துல வந்து கஸ்டமர்ஸ் வாங்கி நிறைய காசு வர ஆரம்பிச்சுது. ஆனால் அதோடு சேர்ந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனும் வர ஆரம்பித்ததை நான் கிளியராக நோட்டீஸ் பண்ணேன். என் பேர் பிரசாந்த் தானே இருந்தது என்னோடய குடும்பத்து வாழ்க்கையில் இருக்கும் போது. என்னோடய ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, உன் பேர் மாதிரியே நீ ரொம்ப சாந்தமாக இருக்கேன், அப்படி தான் இருந்தவனா. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3-4 வருஷத்துலேயே ரொம்ப கோவம், ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ நானே யோசித்து பார்த்தேன், என்ன இது இவ்வளோ எல்லா செல்வங்கள் வருது, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், அதுக்குள்ளேயே 2 பசங்க வந்துடுச்சு, எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ஏன் அந்த நிம்மதின்றது இல்லை, அதே மாதிரி தூங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி சண்டே ஈவினிங் ஆகிடுச்சுன்னா மைக்ரேன் செட் ஆகிரும். ஏன்னா மண்டே மார்னிங் ஏன் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே எனக்கு மைக்ரேன் செட் ஆகிரும். எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அப்போ தான் வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு சீனியர் பர்சன், அந்த அம்மா வந்து இந்த புத்திஸ்ட் மெடிடேஷன் இருந்தது, அவங்க சொன்னாங்க 10 நாள் போய் நீங்கள் தியானம் பண்ணுன்ற போது நீங்கள் அங்கேயே தங்கி தியானம்லாம் பண்ணுன்ற போது எனக்கு வந்து நல்லது நீங்கள் 10 நாள் போயிடணுமா, ஃபோன்லாம் வச்சுக்கக்கூடாதான்ற போது மற்றவங்க வந்து அதை பார்த்து பயப்படுவாங்க. எனக்கு வந்து இந்த உலகத்தை விட்டு ஒரு 10 நாள் போனால் போதுன்ற மாதிரி இருந்தது. 10 நாள் போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அங்கே இருக்கிற பண்ணுற தியானம் மெத்தட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி தான் இருந்தாலும் சென்னையில் வந்து விபாசனான்ற ஒரு மெடிடேஷன் சென்டர் போய் பண்ணேன். நான் அங்கே பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கோவம் எல்லாம் நல்லா அடங்கி பிடித்து பார்த்தேன். அதில் இருக்கிற குரு வந்து என்ன மாதிரியே பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து என்ன மாதிரி அவருக்கும் மைக்ரேன் இருந்து அவர் வந்து இந்த பாதையை எடுத்து பண்ணதை வந்து அவரோட ஸ்டோரிலாம் சொன்னோன்னா எனக்கு வந்து ரொம்ப அந்த ஐயா கரெக்டாக ரிலேஷன் கரெக்டாக இருந்தது, அவர் வாழ்க்கையில் எந்த மாதிரி போயிட்டு இருந்தார். அப்போது நான் யோசித்து பார்த்தேன், ஆமாம் நம்ம வந்து இதே மாதிரி போனோம்னா என்ன ஆகும், இன்றைக்கி இந்த மாதிரி கார் வச்சுருக்கோம், நாளைக்கு வந்து ரோல்ஸ் ராய்ஸும் இன்னும் பெரிய பெரிய காரு ப்ரைவேட் ஜெட்டுன்னு வச்சுப்போம், ஆனால் நிம்மதி இருக்காது, புத்தர் வந்து இது ஒரு ரீசனுக்காக பண்ணியிருக்காரு. அந்த ரீசன் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ கிடைக்க ஆரம்பிச்சிது எதுக்காக புத்தர் வந்து இந்த பாதையை எடுத்தார்னு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம், ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பீப்புள் தான் நடத்துகிறாங்க அந்த மெடிடேஷன். இதோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த மெடிடேஷன் வந்து புத்திஸ்ட் மாங்ஸ் தான் வந்து 2600 இயர்ஸ் தான் நமக்கு வந்து பொக்கிஷம் மாதிரி அதை வந்து பாதுகாத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி தேடி வந்தது தான் என்னோடய இப்போ இருக்கிற அஜன் பிரம் அப்படின்ற என்னோடய குரு. அவர்கிட்ட வந்து நான் 2009 நானும் அந்த டைமில் இருந்த என்னோட மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அட்டன் பண்ணோம். திருப்பி ஒரு 10 டேஸ் மெடிடேஷன் பர்த்தில் ஆஸ்திரேலியாவில். அதை அட்டன் பண்ணி முடிக்கும் போதே என் மனசில் தெளிவாக வந்துருச்சு, ஓ நம்ம வந்து ஒரு பிக்கு ஆகிடணும், ஒரு மாங்க் ஆகிடணும். ஏன்னா வந்து புத்தர் வந்து எல்லாத்தையும் திறந்து இந்த பாதையை எடுத்ததுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, நம்ம இதுக்கு வந்தாகணும்னு. 2009 நான் அந்த முடிவு மனசில் எடுத்துட்டேன். ஆனால் அப்போ என் பசங்க ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது. ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தால் அப்போ 25-30 பீப்புள் ஒர்க் வேறு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ குருக்கிட்ட அவர் பேசும்போது கொஞ்சம் டைம் ஆகட்டும், வெயிட் பண்ணு, உன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் முடிச்சதப்புறம் வா அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த கிளாரிட்டியில் எடுத்த டிசிஷன் தான் அது 2009. அந்த ஜேர்னி வந்து ஸ்லோவாக வந்து அதுக்கப்புறம் நான் வந்து இப்போது பிக்குவாக வந்து ஒரு இப்போது நான் 2022 ஏப்ரல் தான் வந்து வீட்டை விட்டுட்டு வந்தேன். நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன்.
சரி, இப்போ நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வரணும், குடும்ப வாழ்க்கையை விட்டு துறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண போது உங்கள் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், நண்பர்கள், உறவினர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க, என்ன சொன்னாங்க?
புத்தரோட ரொம்ப சீஃப் டிசைப்பிள் சாரியபுத்ரா அப்படின்றவருங்க, அவர் வந்து சொல்கிறார் வந்து இந்த தம்மத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா வந்து துறவ வாழ்க்கையை எடுக்கிறது. ஏன்னா வந்து நம்ம பந்த பாசங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா புத்தரும் சொல்கிறார் வந்து கைத்துலேயும் செயின்லேயும் கட்டி வச்சா அந்த பாண்டேஜ் வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகி போயிடலாம். ஏன்னா அந்த செயினையும் ரோப்பையும் கட் பண்ணி விட்டாக்கா நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் கன்சர்ன் ஃபார் ஒன்ஸ் வைஃப் அண்ட் சில்ட்ரன் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் டு எஸ்கேப். அது நீங்கள் எங்கே போனாலும் உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும்ன்ற. இன்ஃபேக்ட் வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்றதோட ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு நீங்கள் கேட்கணும். ஏன்னா வந்து நான் வந்து எந்த பிரச்சனையும் பார்த்து பயந்து ஓடி வரலைங்க. நான் கிளம்புன ஏஜ் வந்து ஒரு 50 இயர்ஸில் நான் கிளம்பும் போது அப்போவே நான் ரிட்டையர்ட் லைஃப்பை வந்து ஆஸ்திரேலியாவில் கோல்ட் கோஸ்ட்டில் நல்லா அருமையாக நெக்ஸ்ட் ஒரு 25-30 இயர்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் ஒரு வேலையும் செய்யாமல். அண்ட் நல்ல மனைவி, நல்ல குடும்பம் எல்லாம் வச்சுட்டு தான் நான் வந்தேன். ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சு நான் இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சேன்னா அப்போ நான் எந்த அளவு வந்து புத்தர் மேலே அந்த நம்பிக்கையை வச்சுருக்கணும். புத்தரும் வந்து அவரும் யோசிச்சிருப்பார் இல்லையா, கௌதமர் என்னடா இந்த மாதிரி நம்ம மனைவி என் கை குழந்தை தான் இருக்குது இத்தனையும் நம்ம விட்டுட்டு வரோம்னு. ஸோ என் மனசுலவும் வந்து அந்த தவிப்பு ரொம்பவே இருந்தது. ஆனால் நம்ம வந்து எதுக்காக இந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோன்ற அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. அந்த கிளாரிட்டி இருந்ததுனால தான் அந்த நம்பிக்கை. ஏன்னா என்னோடய பேரே பார்த்திங்கன்னா சத்தவிகாரி, சத்தான ஃபேத், நம்பிக்கையில் வாழ்கிறவன் அப்படின்றது தான் என் குரு எனக்கு வச்சது. எனக்கு அளவு கடந்த அந்த நம்பிக்கை வந்து நம்ம இது நல்ல ஒரு விஷயத்துக்காக எடுக்கிறோம். நிறைய கஷ்டங்கள் நமக்கும் இருக்கும், மற்றவங்களுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். நம்ம மேலே பந்த பாசம் வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் நம்ம எடுத்து இந்த பாதையை கரெக்டாக வாழ்ந்து அதுக்கு அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா அது எனக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எத்தனையோ பேருக்கு வந்து அந்த பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்த ஆன்சர் என்னென்னா அவங்களும் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருப்பாங்க, எனக்கு அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நான் 2 வருஷமாக வந்து ஒரு வார்த்தை கூட வந்து ஃபோனில் பேசினதே இல்லை என்னோடய விட்டுட்டு வந்த வைஃபோடையோ என்னோடய 2 பசங்களோடையோ. என் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா 27 and 23 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஒரு வார்த்தை கூட பேசலை. யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் வந்து அவங்களுக்காக தான் வாழ்ந்து 25-30 வருஷம் வந்து. இன்ஃபேக்ட் நான் கிளம்புன அந்த மாதம் வந்து அந்த இன்னொரு 15-20 டேஸ் ஆகிருந்தால் எங்களோட 25th மேரேஜ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ இவ்வளோவும் தெரிஞ்சு தான் நான் வந்து இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சேன். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷேட்டராக இருப்பாங்க, எனக்கு அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. எனக்கு இன்டெரக்டாக வந்த நியூஸும் டைரெக்டாக கொஞ்சம் வந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு நல்லா தெரியும் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் வந்து இந்த கஷ்டம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். நான் விட்டுட்டு வந்ததுலேருந்து வருதா இல்லை அவங்க வச்ச பந்த பாசத்துலேருந்து வருதான்னு. புத்தர் அதான் சொல்கிறார், எங்கேருந்து உனக்கு துக்கம் கிளம்பி வருதுன்னா நீ எங்கெல்லாம் பந்த பாசத்தை வச்சுருக்கியோ அங்கேருந்து தான் அந்த துக்கம் கிளம்பி வருது. அதுக்காக நம்ம பந்த பாசம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நம்ம வந்து உணரணும், எங்கேருந்து நமக்கு துக்கம் அரைஸ் ஆகுது, வேர் டஸ் சஃபரிங் அரைஸ் ஃப்ரம், வேர் எவர் வி புட் தட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தட்ஸ் வேர் சஃபரிங் அரைசஸ். நம்ம நினைக்கிறோம் வந்து அங்கேருந்து சுகம் வருதுன்னு, சுகம் கொஞ்சம் வருது, ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சின்னதாகிட்டா கூட நம்ம எவ்வளோ தவிப்பு தவிக்கிறோம் யோசிப்பாரு.
இப்போ நீங்கள் துறவியாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க, சரி, அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு துறவியாக முழுமையாக மாறுறது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு?
நீங்கள் குழந்தை டெலிவரி அப்போ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குழந்தை வெளியில் வந்தோன்னா அழுவோம் இல்லையா, அந்த குழந்தையோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து துறவு வாழ்க்கையை எடுக்கிறது வந்து மறுப்பு எடுக்கிற மாதிரி தான் நிஜமாகவே. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து சைக்காலஜிக்கலாக வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ரெடியாகணும். ஸ்பெஷலாக வந்து நீங்கள் நல்ல ஒரு சிச்சுவேஷன்லேருந்து வரும்போது, சரி நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்க, நிறைய கஷ்டங்களில் இருக்கீங்கன்னா இது வந்து ஒரு ரிலீஃபாக கூட இருக்கலாம், சரி அந்த கஷ்டத்துலேருந்து ஓடி வந்துடுறோன்னு. ஆனால் உங்கள் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையிலேருந்து விட்டுட்டு வரணும்னா அவங்க நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும்னு விரும்புகிறவங்க வந்து கோடிக்கணக்கான பேர் இருக்கும் போது அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம துறவ வாழ்க்கையை எடுக்கிறோன்னா யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த மனப்பக்குவம் அடைஞ்சாதான் அது பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நான் கிளம்புற அன்னைக்கும் அதுக்கு ஒரு நாள் முன்னாலையும் ரெண்டு பேர் என்கிட்ட கேட்டாங்க ஃபோனில், இந்தியாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் கோல்ட் கோஸ்ட் வந்துட்டேன், ஏன்னா அந்த ஃபேமிலியை கடைசியாக பார்த்துட்டு கிளம்பணும்னு. ஸோ அப்போது வந்து அவங்க கேட்டாங்க எப்படி இருக்கீங்க என்னன்னா, நான் சொன்னேன் மைண்டில் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை, ஃபியரும் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி சமநிலையாக இருக்குது மனசு, புரியுது அவங்களுக்கு, மனசு அப்படியே ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக எதுவும் அஜிடேஷனே இல்லாமல் இருக்குது அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதே மாதிரி வந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து வந்தார் என்னை வந்து ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு, ஃபேமிலி யாரும் வரல என்னோட, அவர் வந்து வந்து என்னை பிக்கப் பண்ணார் காரில், காரை பிக்கப் பண்ணிவிட்டு அந்த காரை வந்து அந்த தெருவை விட்டு வெளியில் வந்து மெயின் ரோடை ஜாயின் ஆகி அப்படியே வரும்போது எனக்கு தெரியும் இதுதான் என்னோடய கடைசி ஜேர்னி, ஏன்னா வந்து இந்த இனிமேல்ட்டி இந்த பாதையில் நான் வரவே மாட்டேன், திருப்பி அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன். என் கண்ணில் இருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் அப்படியே வர ஆரம்பிச்சுது. எதனால் அந்த ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, என் மனசில் என்ன தோணுச்சுன்னா இந்த இல்லற வாழ்க்கையை வந்து நம்ம நல்லபடியாக யாரும் பழிக்காமல் பழி இல்லாமல் ஒரு பிளேம்லெஸ்ஸாக நல்லபடியாக வாழ்ந்து முடிச்சிட்டோம் இந்த வாழ்க்கையை. ஏன்னா ஒரு இல்லற வாழ்க்கையை ஒரு குடும்பஸ்தன் வந்து அதை வாழறது ரொம்ப கஷ்டங்க இல்லைங்களா, ஏன்னா வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அந்த வாழ்க்கையை முடித்த ஒரு சந்தோஷம் அப்படியே கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சுது. ட்ரைவ் பண்ணிட்டு இருந்த ஃப்ரெண்டு என்னென்னு நினச்சிட்டாரு, நான் வந்து குடும்பத்தை விட்டுட்டு வரேன்னு அழுதுட்டு இருக்கேன்னு அவர் வந்து பேச ஆரம்பித்தார். ஆனால் என் மைண்ட் வந்து அவ்வளோ ஒரு அப்லிஃப்டடாக ரொம்ப ஒரு சந்தோஷம் ஆனந்தத்தில் இருக்கிறதுனால என்னால் அவர்கிட்ட வார்த்தை கூட வாயில் வந்து வரல. அதனால் ஃபிங்கர் இந்த லிப்ஸ் மாதிரி வச்சுட்டு நீ கொஞ்சம் சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்படியே அந்த அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணேன். நான் வந்து அந்த நிமிஷத்தில் செத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாகவே அப்படி தான் நிஜமாகவே ஃபீல் பண்ணியிருப்பேன், நம்ம வாழ்க்கையை நல்லா முடிச்சிட்டோம் இந்த வாழ்க்கையை. ஏன்னா அது ரொம்ப ஒரு இது. அண்ட் நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போதுங்க, ஏன்னா வந்துட்டு நான் 2009 டிசிஷன் எடுத்துட்டேன், மைண்டை வந்து நான் வந்து துறவ வாழ்க்கை எடுக்கணும். நான் நிறைய நாட்கள் வந்து நான் யோசிப்பேன் இன்றைக்கி நம்ம செத்துட்டா எப்படி இருப்போம். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்ஃபேக்ட் முன்னாலேயே சொன்ன ஒரு தடவை, இன்றைக்கி நான் செத்துட்டேன் நான் ரொம்ப சந்தோஷமாக செத்துருவேன் நான், ஏன்னா நான் வந்து எந்த ஐ ஹாவ் நோ எனக்கு எந்த ரிக்ரெட்டும் இல்லாமல் நான் செத்துருவேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அது வந்து ஒரு நேச்சுரலாக தோணுச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ சொல்கிறது வந்து நிறைய பேர் சொல்ல முடியாது, இது வந்து நாட் மெனி பீப்புள் கேன் சே லைக் ஹவ் யூஆர் சேயிங். அப்போ அவர் சொல்லும் போது தான் எனக்கு தோணுச்சு நான் வந்து என்னோடய அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப்பில் இருக்க நாட்டுக்கு, இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்க நாட்டுக்குன்னு அவர் சொல்லும் போது தான் தெரிஞ்சுது எனக்கு.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.